கட்டுரையின் பெயர் தம்பிக்கு மு வரதராஜனார் கடிதங்கள். கடிதம் 5. வாசிப்பவர் மணிமொழி வரதராஜன். அன்புள்ள தம்பி, இனி எந்த முயற்சி செய்தாலும் தமிழராகிய நாம் சிறுபான்மையோர் என்பது நினைவில் நிற்க வேண்டும். கிணற்றுக்குள் இருக்கும் தவளை கடலில் வாழ்வதாக எண்ணுமாம். அதுபோல் வடவேங்கடம் தென்குமரி எல்லைகளை பார்த்துக்கொண்டு நாம் பெரிய இனம் என்று இருமாப்பு கொண்டால் அது வீழ்ச்சிக்கு வித்தாகிவிடும். அந்த எண்ணம் நீராவி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்திருக்கலாம், தவறு இல்லை. அந்த காலத்தில் போக்குவரவு குறைவு, ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் தொடர்பு குறைவு. வடவேங்கடம் தென்குமரி என்ற எல்லைகளை மட்டும் அன்று பார்த்து பெருமிதம் கொண்டிருந்ததால் தீங்கு ஒன்றும் இல்லை. இன்று நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. வட துருவத்தையும் தென் துருவத்தையும் ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் பார்த்து நாம் எம்மாத்திரம் என்று எண்ண வேண்டிய காலம் இது. நாம் சிறுபான்மையோர் என்று உணர்வதற்கு உலகத்தை பார்க்க தவறினாலும் இந்தியாவை பார்த்தால் போதும். இந்தியர் 35 கோடி, தமிழர் 3 கோடி, சிறுபான்மையோர்தானே. சிறுபான்மையோர் எந்த முயற்சி செய்தாலும் ஒற்றுமையும் கட்டுப்பாடும் கட்டாயம் தேவை. இந்த இரண்டும் இருந்திருந்தால் தமிழர் வல்லமையான இனம் என்று எண்ணம் டில்லிக்கு ஏற்பட்டிருக்கும். அதற்கு மாறாகவே இப்போது உள்ளது. இப்போது தமிழரை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள்? மூளையர் சிலரும் முரடர் சிலரும் ஏமாளிகள் பலரும் உள்ள கூட்டம் தமிழர் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆங்கிலேயர் லண்டனில் தலைமை நிலையமும் டில்லியில் கிளை நிலையமும் வைத்து ஆட்சி நடத்திய போது அப்படித்தான் நினைத்தார்கள். தமிழரில் மூளையரை விலை கொடுத்து வாங்கிவிடுவது, முரடரை நயத்தாலும் பயத்தாலும் அடக்கிவிடுவது, இந்த இரண்டும் செய்தால் போதும், மற்ற தமிழர் பேசாமல் கிடப்பார்கள். இப்படித்தான் வெளியார் நம்மை பற்றி கருதுகிறார்கள். அதற்கு ஏற்றாற்போலவே நாம் நம்முடைய பொது தேவைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவதில்லை. ஆனால் நமக்குள் இருக்கும் கட்சி வேறுபாடுகளுக்காக பிரிந்தும் பிளந்தும் போராடுவதில் மட்டும் வீரம் காட்டி வருகிறோம். இந்த வேறுபாடுகளும் இருக்கலாம், ஒரு மூலையில் இருக்கலாம், மேடையில் இருக்க வேண்டியதில்லை. இங்கிருக்கும் பத்திரிகைகளும் பொது போராட்டங்களுக்கு விளம்பரம் தருவதில்லை. சில்லறை பூசல்களையே விளம்பரம் படுத்துகின்றன, சேர்ந்து தாளம் போடுகின்றன. தமிழரிடையே பொதுவாக பிரிக்கும் ஆற்றல் வளர்ந்து விட்டிருக்கிறது, பிணிக்கும் ஆற்றல் வளரவில்லை. ஒரு மேடையில் 2 கட்சிகள் சேர்ந்து பொது தேவை பற்றி பேசுவது தமிழகத்தில் கண்டு வியக்கும்படியான புதுமையாகவே உள்ளது. அது என்றைக்கு பழக்கமான இயல்பான நிகழ்ச்சியாக பெருகுமோ தெரியவில்லை. தேர்தல் காலங்களில் தமிழரைக் கண்டு மற்றவர்கள் சிரிக்கின்றார்கள். ஓரிடத்திற்கு 10-15 பேர் நின்று போட்டியிடுவார்கள். கடைசியில் தமிழரில்லாத ஒருவன் தன்னை சார்ந்தவர்களின் ஓட்டுகள் எல்லாவற்றையும் சிதறாமல் ஒரு சேரப் பெற்று இத்தனை தமிழரையும் தோற்கடித்து விடுவான். பிறகு அந்த பொது எதிரியைக் கண்டு இத்தனை பேரும் நாணி தலை குனிந்தாலும் ஒருபடி முன்னேற்றம் என்று கருதலாம். அவன் வென்றானே என்று கவலைப்படுவதற்கு மாறாக தன்னோடு போட்டியிட்ட தமிழர்கள் தோற்றதை நினைத்து ஒவ்வொரு தமிழனும் தனித்தனியே மகிழ்வான். பொதுவாக தமிழினம் தோற்றதே என்ற உணர்ச்சி தோன்றுவதில்லை. மற்ற தமிழரை வீழ்த்தியது பற்றிய வீணான வீர உணர்ச்சியே தோன்றுகிறது. தன் 2 கண்களும் போனாலும் சரி, தன் எதிரியின் 1 கண்ணாவது போக வேண்டும் என்று ஒருவன் முயன்றதாக கதையில் படித்திருப்பாய். அத்தகைய வீண் வீரம் வீரம் அல்ல, ஆணவம் தமிழரிடையே மிகுதியாக உள்ளதே. இவற்றையெல்லாம் எண்ணிப்பார், தமிழன் பொதுவாக தன்னலம் மிகுந்தவன் என்று உணரலாம். தனித்தனியே தன்னலம் நாடி பொதுநலம் மறக்கும் கூட்டம் எப்படி ஒற்றுமையடைய முடியும், எப்படி முன்னேற முடியும்? மற்ற இனத்தாரை விட தமிழருக்குள் தன்னலம் மிகுதியா என்று நீ கேட்கலாம். ஆம் என்று மறுமொழி சொல்ல தோன்றுகிறது. எண்ணிப்பார், நான் தோற்றாலும் சரி, நம்மவன் எவனாவது வெற்றி பெறட்டும் என்ற உயர்ந்த எண்ணம் எத்தனை தமிழரிடையே காண முடியும்? என் சொந்த கொள்கை புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, தமிழினம் வளர்ந்து செழிக்கட்டும் என்ற உயர்ந்த நோக்கம் எத்தனை தமிழரிடையே காண முடியும்? என் கட்சி அழிந்தாலும் சரி, தமிழ்நாடு வாழ்ந்து விளங்கட்டும் என்ற உயர்ந்த குறிக்கோள் எத்தனை தமிழரிடையே காண முடியும்? தமிழரிடையே தன்னலம் மிகுதியா பொதுநலம் மிகுதியா என்று ஆராய்ந்து அறிவதற்கு இந்த மூன்று பரீட்சை வைத்துப்பார். நான் சொல்வதின் உண்மை தானாகவே விளங்கும். விதிவிலக்கு உண்டு. உயர்ந்தவர்கள் தமிழினத்தில் இல்லாமல் போகவில்லை. ஆனால் அத்தகையவர்கள் மிகச் சிலரே, ஒரு சிலரே. அவர்களால் மட்டும் நாடு முன்னேறிவிட முடியுமா? ஒற்றுமை ஏற்பட முடியுமா? பொதுவாக மக்களின் மனம் சீர்பட்டால்தானே முடியும். பொதுவாக தமிழன் முதலில் தன்னை நினைக்கிறான், தன்னையே நினைக்கிறான். பிறகுதான் சில வேளைகளில் மேற்போக்காக மொழியையும் நாட்டையும் நினைக்கிறான். இவ்வளவு தன்னலம் முதிர்ந்திருப்பதால்தான் மிக பழங்காலத்திலிருந்தே பண்பாடு மிக்க இனமாக விளங்கியிருந்தும் இன்று தாழ்வான நிலையில் கிடக்கின்றது. தன்னலம் மிகுந்தவனாக, முதலில் தன்னையே நினைப்பவனாக தமிழன் இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு சான்று சொல்லட்டுமா? தமிழன் ஒருவன் அதிகாரி ஆனால் தான் அதிகாரி என்ற எண்ணமே அவனுக்கு எப்போதும் இருக்கிறது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகும், மாலை 5 மணிக்கு பிறகும், ஞாயிற்றுக்கிழமை முதலிய விடுமுறை நாட்களிலும், கோயில் முதலிய பொது இடங்களிலும், விருந்து முதலிய பொது நிகழ்ச்சிகளிலும் அதிகாரி என்ற எண்ணமே நிறைந்து மற்றவர்களிடமிருந்து விலகி உயர முயல்கின்றான். குடும்பத்தில் மனைவி மக்களின் முன்னும் அதிகாரியாகவே விளங்குவான் போலும். ஆங்கிலேயன் அப்படியல்ல என்பது சொல்லாமலேயே அறிவாய். அலுவலகத்தில் ஆங்கிலேயன் கடுமையாக நடந்து கொள்வான். மாலை 6 மணிக்கு பின் விளையாட்டு கழகத்தில் தோழன் போல் பழகுவான். விருந்தில் கழித்து மகிழ்வான். கோவிலில் அமைந்து ஒழுகுவான். காரணம் என்ன? அவன் மனம் இடத்திற்கும் வேலைக்கும் சூழ்நிலைக்கும் நெகிழ்ந்து மாறி அமைகின்றது. அவன் உள்ளத்திலும் தன்னலம் உண்டு, ஆனால் குறைவு. அதனால்தான் அவன் நெகிழ்ந்து தோழனாக, மனிதனாக, அன்பனாக மாறி அமைய முடிகின்றது. தமிழனுடைய தன்னலமோ இடம், வேலை, சூழ்நிலை, மொழி, நாடு எதுவும் ஊடுருவி இடம்பெறாதவாறு இறுகியுள்ளது. அதனால் தமிழரில் அதிகாரி எங்கும் அதிகாரியாகவே இருக்கின்றான். ஆட்சியால் எங்கும் ஆட்சியாளனாகவே இருக்கின்றான். தமிழனை தனியே பெயர் சொல்லி பழித்துப்பார், உடனே சீறி விழுவான். ஆனால் அவனுடைய நாட்டையும் மொழியையும் இனத்தையும் பழித்து சொல், பொறுமையோடு கேட்பான். ஆங்கிலேயனை தனித்து பழித்துப்பார், உன்னை புறக்கணிப்பான். அவனுடைய நாட்டையும் மொழியையும் பழித்து சொல், பகையுள்ளம் கொள்வான். காரணம் மேலே சொன்னதுதான். தன் மொழியை விட தன் நாட்டை விட தானே முக்கியம் என்ற எண்ணம் தமிழனிடம் அவனை அறியாமல் ஊறி கிடக்கின்றது. அது மட்டுமல்ல, கட்சி பற்று மிகுந்தவனாய் தோன்றும் தமிழனும் நெருக்கடி நேரமானால் கட்சி நலத்தை விட தன்னலமே பெரிதாக நாடுவான். கட்சி சீர்குன்றினாலும் தான் வாழ வேண்டும் என்று முயலவும் முயல்வான். இந்நிலையில் இவனுடைய நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் என்ன என்று சொல்வது? உண்மையான நாட்டுப்பற்று இருக்குமானால் நாட்டை நினைக்கும் போதாவது தன்னை, தன்னலத்தை மறக்க வேண்டாமா? அவ்வாறு மறக்கும் பண்பு இருந்தால் நாட்டின் பொது தேவைகளுக்காக போராடும்போது ஒற்றுமை தானே ஏற்படாதா? ஒற்றுமை இல்லாதிருப்பதற்கு காரணம் இப்போது விளங்கும் என எண்ணுகிறேன். பொது தேவையை முதன்மையாக எண்ணும் மனம்தான் பலரையும் பிணைக்க முடியும். தன்னையே முதன்மையாக எண்ணும் மனம் சேர்ந்தவர்களையும் பிரிக்கவே முயலும். தேர்தல் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது. அன்று மட்டும் திடீரென்று ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய வகையில் கடமையை செய்ய முடியுமா? எதுவும் பழக்கத்தில் வந்திருந்தால்தான் முடியும். ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய வகையில் பழநாளும் பழகியிருந்தால் ஒரு நாள் கூத்தாக நடைபெறும் தேர்தலிலும் அவ்வாறு நடந்து வெற்றி காண முடியும். ஒரு கதை சொல்வார்கள். இரும்பை பொன்னாக்கும் கல் ஒன்று ஒரு மலையோரத்தில் இருப்பதாக ஒரு மந்திரவாதி சொன்னானாம். ஒரு சிறு இரும்பு துண்டை கையில் வைத்துக் கொண்டு அங்கிருக்கும் கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து அதன் மேல் வைத்து பார்க்க சொன்னானாம். எந்த கல்லை வைத்தவுடன் அந்த இரும்பு பொன்னாகிறதோ அதுவே மந்திரக்கல் என்றானாம். கேட்டவன் அவ்வாறே மலையோரத்தில் நின்று கொண்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து இரும்பின் மேல் வைத்து அது பொன் ஆகாது கண்டு உடனே வீசி எறிந்து வந்தானாம். வீசிய கற்கள் குவியல் குவியலாக குவிந்தனவாம். அவனும் இரவு பகலாக கற்களை எடுத்து எடுத்து எரிந்து களைத்து விட்டானாம். கடைசியில் ஒரு நாள் திடீரென இரும்பு துண்டு பொன்னாக ஒளி வீசியதாம். ஆனால் பாவம், அதற்குள் பொன்னாக்கிய அந்த கல் கையை விட்டு போய்விட்டதாம். எரிந்து எரிந்து பழகிய பழக்கத்தால் உடனே அந்த மந்திரக்கல்லையும் கை எறிந்து விட்டதாம். அவன் கதி என்ன ஆயிற்று? அப்படித்தான் தேர்தலிலும் பிரிக்கும் ஆற்றல் வளர்வதை காண்கின்றோமே தவிர பிணைக்கும் ஆற்றலை காணோம். காரணம் பழக்கம்தான். மற்ற காலங்களில் பிறர் மேல் பொறாமை கொண்டும் பிறர் மனத்தை புண்படுத்தியும் சேர்ந்தவர்களை பிரித்தும் தமிழர் வாழ்கின்றனர். இந்த பழக்கம் அன்றாட வாழ்க்கையில் ஊறிப்போன பிறகு திடீரென ஒரு நாள் காலையில் மாற்றிவிட முடியுமோ? முடியாது. அதனால் தேர்தலிலும் பொறாமை, இடையூறு, பகை இவைகளே விளைகின்றன. மந்திரக்கள் தேடியவனைப் போல் களைத்து சோர்வடைவதே கண்ட பயன். உன் அன்புள்ள வளவன். 5 கடிதம் முடிவுற்றது.